بسم الله الرحمن الرحيم.
الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله عز وجل: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. أيها الإخوة في الله، أوصيكم وإياي ولن تتقوا الله. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளை ஊரை துறந்து கடல் கடந்து இந்த நாட்டுக்கு வந்து பகல் நேரம் முழுக்க ஓய்வின்றி உழைத்து ஓய்வெடுப்பதற்காக கிடைக்கக்கூடிய இந்த சிறிய நேரத்தில் அதில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பங்களிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்கு உள்ளே நான் வருகின்றேன். எனக்கு இந்த அமர்விலே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருக்குறள் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. இஸ்லாமிய ஷரிய சட்டத்தினுடைய இரண்டு மிகப்பெரிய தூண்களில் மிக முக்கியமான முதலாவது தூணாக இருப்பது அல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பரிசுத்த இறைவேதம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது, ஹலால் ஹராம் தொடர்பான முக்கியமான ஷரியத் தொடர்பான செய்திகளை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடியது அருள்முறை அல் குர்ஆன். அந்த குர்ஆன் என்பது சாதாரண மனிதனுடைய வாக்கு அல்ல, அது இறைவனுடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய வாக்கு என்று சொன்னால் அது வஹ்யி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாகும். வஹ்யி என்றால் அது இறைவன் மூலமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாகும். அதைத்தான் வஹ்யி என்று சொல்லப்படுகிறது. வஹ்யி என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். வஹ்யியை பொறுத்தமட்டில் அது பல வகையாக இருக்கிறது. அதாவது இறைவனிடமிருந்து ஒரு இறை தூதருக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எப்படியெல்லாம் கிடைக்கிறது, எந்த வழிகளிலெல்லாம் கிடைக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே நமக்கு விளக்கமாக சொல்லி காண்பிக்கிறார். முதலாவதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது யூஹி ரப்புக இலல் மலாயிக்கா என்று சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய இறைவன் வானவர்களுக்கு வஹி என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியை தெரிவிக்கின்றான் என்பதாக ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இறைவனிடமிருந்து அவனுடைய செய்தி வானவர்களுக்கு வருகிறது. இறைவன் ஒரு செய்தியை அவனிடமிருந்து எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு கடத்துகிறான், கொண்டு செல்கிறான், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது அதற்குரிய ஒரு வழிமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினிடமிருந்து வரக்கூடிய அந்த செய்தி முதலில் வானவர்களுக்கு வந்து சேர்கிறது. அதிலும் குறிப்பாக வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த செய்தி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. அந்த ஜிப்ரீல் மூலமாக பிறகு மற்ற வானவர்களுக்கு அந்த செய்தி பரிமாறப்படுகிறது. அடுத்து இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களில் யாருக்கு அந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களுக்கு அந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. இது அல்லாஹ் செய்தியை இறை தூதர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் ஒரு வகையாகும். இன்னும் பல வகைகள் இருக்கின்றன. அதை பற்றி வேறு சில வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். 42 அத்தியாயத்தில் 51 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது, மா காரணி பஷரின் அன் யுக்கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயுஹ்யி பிஇذنஹு மா யஷாஉ இன்னஹு அலியும் ஹகீம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி வேறு எந்தெந்த வழிகளில் பூமியில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய இறை தூதருக்கு வந்து கிடைக்கிறது என்பதை பற்றி சொல்கிற பொழுது, எந்த மனிதரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதாக இருந்தால் அதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி வருகிறது என்று பொருள். அல்லாஹ் ஒருவரிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி வருகிறது என்று பொருள். அந்த வஹி எத்தனை வழிகளில் வருகிறது என்பதை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது, இல்லா வஹியன், முதல் வழிமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால், அது கனவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் இறை தூதரிடத்தில், அதாவது மனிதருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய இறை தூதரிடத்தில் பேசுகிற பொழுது அந்த பேச்சு, அந்த பரிமாற்றம், செய்தி பரிமாற்றம் எப்படி அமைகிறது என்று சொன்னால் கனவின் வழியாக அமைகிறது. இது ஒரு வழிமுறை. இரண்டாவதாக, அவு மிம் வரா ஹிஜாபின், அல்லது திரைக்கு பின்னால் இருந்து, அதாவது நேரடியாக அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ்வை பார்க்காமலேயே திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் அந்த செய்தியை அந்த இறை தூதருக்கு வழங்குகிறான். அதுவும் வகைதான். அவ் யுர்சில ரசூலன், அல்லது அல்லாஹ் இந்த மனிதருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த இறை தூதருக்கு வானவர் மூலமாக அப்படி ஒரு தூதரை ஏற்பாடு செய்து அந்த தூதரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தியை வழங்குகின்றார். இவ்வாறு செய்திகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்குவதற்கு இப்படிப்பட்ட சில வழிமுறைகளை தேர்வு செய்வதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இதை இப்போ வந்து நாம சில வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். இந்த அல்லாஹ் இறை தூதரிடத்தில் வழங்கக்கூடிய இந்த செய்திகள் வந்து எவ்வாறு நாம் பிரித்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதாவது சப்போர்ட்டோட சப்போர்ட் இல்லாமல், ஏதாவது ஒன்றுடைய துணையோடு அல்லது துணை இல்லாமல், நேரடியாக அல்லது துணையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திகளை பரிமாறுகிறான். துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் எவ்வாறு அந்த செய்திகளை பரிமாறுகிறான், வஹி என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை பரிமாறுகிறான் என்று சொன்னால், நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிமாறுகிறான். அதாவது நம்ம மேலே ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த வசனத்தை நாம இன்னும் விளக்கமாக பார்க்கிற பொழுது இந்த மாதிரி நிச்சயம் முடியும், புரிந்து கொள்ள முடியும். நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்திகளை பரிமாறுகிறான். இதுதான் வானவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய முதல் வகையான, அதாவது மனிதர்களோடு, மனிதர்களாக இருக்கக்கூடிய இறை தூதர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முதல் வகையான ஒரு தொடர்பு, அதாவது பேசக்கூடிய ஒரு தொடர்பு. இறை தூதர்கள் கனவுகள் காண்பார்கள். அவர்கள் காணக்கூடிய நல்ல கனவுகளை பொறுத்தவரையில் அந்த நல்ல கனவுகள் எல்லாமே வகையாக பார்க்கப்படுகிறது. நாம காணக்கூடிய கனவுகளை பொறுத்தவரையில அது வகி கிடையாது. ஆனால் அது வந்து 40 ஒரு வகையாக, நுபுவத்தினுடைய 40 ஒரு வகையாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவை பொறுத்தவரையில் அது வந்து வகியினுடைய ஒரு வகையாக இருக்கிறது. இப்போ வந்து எந்தெந்த நபிமார்கள் வந்து கனவு கண்டாங்க, எந்தெந்த நபிமார்களுடைய கனவை பற்றி குர்ஆன்லே ஹதீஸ்லே பேசப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, யாரெல்லாம் கனவு கண்டிருக்கிறா, குர்ஆன்ல வந்து யாரு கனவு கண்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கண்ட கனவு என்பது அல்லாஹ் அவரிடத்தில் பேசிய பேச்சு, அவர்கள் கண்ட கனவு அல்லாஹ்விடத்தில் பேசிய பேச்சு. அதான் அந்த பேச்சினுடைய ஒரு வகைதான் அந்த கனவு அப்படிங்கிறது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பொறுத்தவரையில் அது வகை அப்படிங்கிறத நாம வந்து முதல்ல நம்பணும். அடுத்ததா யாரு கனவு கொண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். அவர்களுக்கு வஹியினுடைய தொடக்கமே எப்படித்தான் இருந்தது? இப்போ நீங்க வந்து புகாரியை புரட்டி கித்தாபுல் வஹி என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த வஹி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக எப்படி வஹி வர ஆரம்பித்தது, அந்த வஹியினுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது நல்ல கனவாக இருந்தது. நல்ல கனவுகளின் மூலமாகத்தான் அந்த வஹி அவர்களுக்கு முதலில் வர தொடங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொழுது புலர்வதை போல ஒரு காட்சி அவர்களுக்கு தென்படும், அதாவது கனவுல தென்படும். நாம காணக்கூடிய கனவுகளுக்கும் அவர்கள் காணக்கூடிய கனவுகளுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம காணக்கூடிய கனவுகள் எல்லாமே வஹி கிடையாது. ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே என்னது, வஹியினுடைய ஒரு வகையா இருக்கிறது. இந்த வகையை பொறுத்தவரையில் இது வந்து சப்போர்ட் இல்லாமல் எதனுடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான அந்த மனிதர்களிடத்தில் இறைத்துவரிடத்தில் நேரடியாக பேசுறது, நேரடியாக பேசுறது, எந்த சப்போர்ட் இல்லாமல் எதனுடைய துணையும் இல்லாமல் நேரடியாக பேசுறதுடைய ஒரு வகை தான் இந்த நல்ல கனவு அப்படிங்கிறது. அப்ப இது வகை தான். அடுத்ததாக திரைக்கு பின்னால இருந்து பேசுறது, அதாவது அல்லாஹ் பார்க்காமலே. அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை வந்து யாரும் பார்த்ததில்லை, இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவும் முடியாது, மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் திரைக்கு பின்னால இருந்து அந்த செய்தியை வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த இறைத்துவருக்கு வந்து பரிமாறுவான். அவ்வாறு திரைக்கு பின்னால இருந்து அல்லாஹ்வை பார்க்காமலேயே அந்த செய்திகளை வாங்குற ஆள் யாரு? எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்காமலேயே நிச்சயிருக்கிறாங்க, அந்த செய்திகளை நேரடியாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் யாருக்கா தெரியுமா? அது சம்பந்தமான வசனம். மூசா நபிக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு இல்லையா? என்ன பட்ட பேரு? கலீமுல்லா, அல்லாஹ்வோடு அதிகமாக உரையாடியவர்கள், பேசியவர்கள் அப்படின்னு. இந்த அடிப்படையில தான் அந்த உரையாடல் அமைந்திருக்கிறது. அது வஹியினுடைய ஒரு வகைதான். கல்லமுல்லா மூசா தக்லீமா, கல்லமுல்லா மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசாவிடத்தில் நல்ல முறையில் உரை நிகழ்த்தி இருக்கிறார், நிறைய தடவை எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அதனால இந்த மாதிரி அவர்களுக்கு மூசா கலீமுல்லா என்று பட்ட பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால பேசுற அந்த முறை இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு சொன்னா, மிம் வரா ஹிஜாபின். நம்ம ஏற்கனவே ஒரு வசன வாதிக்கு அம்சமா இல்லையா, மா கானலி பஷரின் அன் யுகல்லிமல்லாஹு இல்லா வஹியன். அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் பேசுவதாக இருந்தால் வஹி அடிப்படையில் பேசுகிறான், அதாவது கனவின் மூலமாக பேசுகிறான். இது முதல் கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி என்னன்னு சொன்னா, அவமின் வரா ஹிஜாபின், அல்லது திரைக்கு பின்னால் இருந்து பேசுகிறான். அதுதான் நம்ம இப்போ அனுப்பிச்சு படிச்சுட்டு இருக்கிறோம், அதாவது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசுறது. அது மாதிரி வேற யாட்ட அல்லாஹ் அப்படி பேசியிருக்கிறான்? வேற யாட்ட அல்லாஹ் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் அப்படி பேசியிருக்கிறான். எப்ப பேசுன? மீராஜ் போயிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசியிருக்கிறான். அது வந்து திரைக்கு பின்னால இருந்து பேசின பேச்சு. அது வந்து சப்போர்ட் இல்லாம, அதாவது எதனுடைய துணையும் இல்லாம நேரடியா பேசின பேச்சு தான். அடுத்ததாக அப்ப இது ஒரு கேட்டகரியில வருது. அதாவது முதல் கேட்டகரி என்னன்னு சொன்னா, அதாவது சப்போர்ட் இல்லாம பேச அல்லாஹ் பேசுறது. அதுல ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு வகை வந்து கனவின் மூலமாக பேசுவது, இன்னொரு வகை திரைக்கு பின்னால் இருந்து பேசுவது. அடுத்ததாக சப்போர்ட்டோட நினைக்கிறது பேசுறது, துணையோட, ஏதாவது உங்களுடைய துணையோடு அந்த மனித இடத்துலதான் இறை தூரத்தில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறது. அது எப்படின்னு பார்க்க போறோம்னா, அது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதுக்கு ஏற்கனவே ஓதி காமிச்சு 42 அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 51 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யூருசில ரசூலன், அல்லது ஒரு தூதரை அனுப்பி வைத்து அந்த தூதரின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவான். தூதர் அனுப்பி வைக்கிறதுனா எப்படி, யார் அனுப்பி வைக்கிறது? வானவரை ஜிவியில் அல்லாஹ் நினைச்சுவான்னா அனுப்பியிருப்பான். அவங்கள்ட்ட வந்து முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மெசேஜை போடுவான். அந்த செய்தி அவங்க நினைச்சுவாங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து யார்கிட்ட, எந்த இறைத்துறத்தில், பூமியில் இருக்கக்கூடிய எந்த இறைத்துறத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கிறதோ அந்த இறைத்துறத்தில் நினைச்சு அந்த செய்தியை கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரி வந்து செய்திகளை வந்து அந்த ஒப்படைக்கிறதுல பல வகைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஜிப்ரீல் கொண்டு வரக்கூடிய அந்த செய்தியை எப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மெசேஜ் எப்படி எல்லாம், அந்த வகையினுடைய செய்தியை எப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஹதீஸ்ல சொல்லும் போது விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் வரும்போது அதான் ரசூலுல்லாஹிக்கு அந்த வகையை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை வகையை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ஒரு மணி ஓசை போல, ஒரு மணி ஓசை ஒலி எழுப்பதை போல ரசூலுல்லாஹி நினைச்சுவாங்க, உணர்வார்கள், அந்த சப்தத்தை உணர்வாங்க. கிட்ட இருக்கிற வேற யாருக்கும் கேட்காது, அது யாருக்கு மட்டும்தான் கேட்கும், ரசூலுல்லாஹிக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தோற்றத்திலையும் அந்த மாதிரி ஒரு வகையிலையும் அவர்களுக்கு அந்த செய்திகள் வரும். அல்லது அந்த தேனி இருக்கு பாருங்க, தேனி எழுப்பக்கூடிய அந்த சப்தத்தை போன்ற ஒரு சப்தம் வரும், அவங்க வந்து வகையை கொண்டு வரும்போது அந்த மாதிரியும் அவர்களுக்கு வகை வரும். அல்லது அந்த மலக்கு இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்து சாதாரண மனிதனுடைய தோற்றத்திற்கு வந்து காட்சி அளித்து அந்த செய்தி அனுப்பிச்சுவாங்க, வழங்கிட்டு போவாங்க. சாதாரண மனிதனுடைய தோற்றத்தில் வந்து அந்த செய்தி அனுப்பிச்சுவாங்க, வழங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கிறது. அப்போ வந்து சப்போர்ட்டோட, அதாவது துணையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையை வந்து அருளுகிறான். அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. மணி ஓசையினுடைய சப்தத்தில் அந்த வகை வரும், அல்லது அந்த தேனியினுடைய சப்தத்தில் அந்த வகை வரும். இந்த மாதிரி வரும்போது ரசூலுல்லாஹிக்கு அந்த செய்தியை வந்து ரிசீவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த செய்தியை வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா ஜிப்ரீல் வந்து அவங்களுடைய தோற்றத்துல தான் எனக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து மனிதனுடைய தோற்றத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் வந்து அவருடைய சொந்த தோற்றத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், மனிதனுடைய தோற்றத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ் இந்த நிலையில இருந்துகிட்டு அந்த செய்தியை வாங்குறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் ரிஸ்கான, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ் வந்து நிறைய சிரமங்கள் அனுப்பிவாங்க, உணர்வார்கள். அது வந்து அந்த செய்தி, அந்த வகையினுடைய செய்தி வரும்போது அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி ரொம்ப கனமாயிரும், வெயிட் ஆயிரும், ரொம்ப வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹ் எதையுமே பேச மாட்டாங்க, மௌனமாயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த வகையினுடைய சமயத்துல, வகை இறங்கும் போது அவர்களுக்கு காணப்படும். இது எந்த சமயத்துல அப்படின்னா ஜிப்ரீல் வந்து அவருடைய சொந்த தோற்றத்தில் இருந்து கொண்டு செய்தியை பரிமாறும் போது அது ரசூலுல்லாஹிக்கு அந்த செய்தியை வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த நிலைமைக்கு சென்றுதான் அவர்கள் அந்த செய்தி அனுப்பி ஒன்று வாங்க வேண்டியிருக்கிறது. ஆனா சில நேரங்களில் சாதாரண மனிதனுடைய தோற்றத்துக்கு யார் மாறிடுவாங்க, ஜிப்ரீல் வந்து மாறிடுவாங்க. மாறி வந்து அந்த செய்தி வந்து அந்த செய்தியை வந்து ரிசீவ் பண்ணும்போது அதை வாங்கும்போது அது வாங்குறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னா ஒரு பரிச்சயமான ஒரு தோற்றத்தில் அவங்க வர்றதுனால அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, எளிதாக இருக்கு அந்த செய்தியை வாங்குறது. அந்த மாதிரி சில சஹாபியனுடைய தோற்றத்தில் கூட வச்சிருக்கிறாங்கன்னா ஜிப்ரீல் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த சஹாபியனுடைய பேர் யாருக்கு ஞாபகத்தில் இருக்குதா, திஹையத்துல் திஹையத்துல் கலபி அப்படிங்கிற ஒரு நபித்தோழருடைய தோற்றத்துல அவர் பார்க்கறது ரொம்ப அழகா இருப்பார். அந்த தோழருடைய தோற்றத்தில் வந்து ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க, அந்த செய்தியை வந்து ரசூலுல்லாஹ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த செய்தி அப்படிங்கிறது இப்படி பல வகையான முறையில் இருக்கிறது. எத்தனை வகையில் இருக்குது, நல்ல கனவு, நபிமார்கள் காணக்கூடிய நல்ல கனவு என்பது ஒரு விதமான வகி. அப்புறமாட்டு திரைக்கு பின்னாலிருந்து, அல்லாஹ்வை பார்க்காமலேயே திரைக்கு பின்னாலிருந்து அல்லாஹ் தரக்கூடிய செய்தியை பெறுவது என்பது இன்னொரு வகையான வகி. அப்புறமாட்டு அந்த ஒரு தூதரை அனுப்பி வைத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்ற தூதரை அனுப்பி வைத்து அவர் மூலமாக அந்த செய்தியை வழங்குவது, அந்த செய்தியை பெறுவது, இது ஒரு வகையான முறை. இப்படி இந்த பல வகையான முறைகளில் செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர்களுடைய, இறை தூதர்களோடு அல்லாஹ் நிச்சயம் பரிமாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படிங்கறத இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு உணர்த்தி காமிக்கிறது, சுட்டி காட்டுகிறது. இதுல இந்த குர்ஆனுடைய செய்தி எடுத்துக்கொண்டால், குர்ஆன் வந்து முழுக்க முழுக்க வஹி, குர்ஆன் முழுக்க முழுக்க வஹி. இந்த குர்ஆனுடைய இந்த செய்தி வந்து இப்ப நம்ம சொன்ன இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரி கீழ வருது, எது கீழ வருது, கனவின் கீழ் வருகிறதா, அல்லது திரைக்கு பின்னால் இருந்து பேசிய அந்த செய்தியின் கீழ் வருகிறதா, அல்லது வானொரு மூலமாக வழங்கி அந்த செய்தியின் கீழ் வருகிறதா, எதன் கீழ் வருகிறது? மூன்றாவது வகை வழி அப்படிதானா, அதாவது தூதர் ஜிப்ரீல் அனுப்பி அந்த அவர்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தியை வழங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில தான் எது வருகிறது, குரானுடைய வசனங்கள். குரானுடைய ஒட்டுமொத்த வசனங்களும் எந்த கேட்டகரியில் வருது, எப்படி அந்த செய்திகள் ரசூலுல்லாஹ் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அனுப்பி அவர்கள் மூலமாகத்தான் குரானுடைய அத்தனை வசனங்களும் அத்தனை செய்திகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்திதான். இப்போ இந்த டாபிக்கை பொறுத்தவரையில இப்ப குரான் துவக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரான் வந்து எப்படி ரசூலுல்லாஹ்க்கு வந்து கிடைச்சது அப்படிங்கறத அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, ஒரு சிறிய அளவிலான ஒரு செய்தியை நாம தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த குரான் வந்து எப்படி துவக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நாம கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். இது ஏற்கனவே நீங்கள் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் கூட அது நினைவூட்டல் என்ற அடிப்படையில் இந்த செய்தி உங்களோடு பரிமாறப்படுகிறது. இந்த குரானை பொறுத்தவரையில அந்த குரான் வந்து அல்லாஹ்வுடைய கலாம், அதான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்லும் போது அது வந்து பாதுகாக்கப்பட்டே தீர வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பேச்சு, அந்த கலாமுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேச்சு இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மனித சமுதாயத்தை தாண்டி நம்முடைய பார்வைக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஜின் சமுதாயத்திற்கும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுதலாக வழங்கி இருக்கிறார். அப்ப அந்த செய்தி பாதுகாக்கப்பட்டு தர வேண்டும். இந்த மனித சமுதாயமும் இந்த ஜின் சமுதாயமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காலம் வரை, இந்த உலகம் அழிகின்ற காலம் வரை அல்லாஹ்வுடைய பேச்சு கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டே தர வேண்டும். அந்த பாதுகாக்கப்படுறது அப்படின்னு சொன்னா எப்படி பாதுகாக்கப்படுறது? அந்த பேச்சு அல்லாஹ்வுடைய கலாம், அதாவது இந்த குர்ஆன், அது பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட்டு தீரும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் தந்திருக்கிறான். இன்ன நஹ்னு நஸ்ஸல்ல ஸிக்ர வ இன்ன லஹு லஹாஃபிழூன். குர்ஆனை நாமே அருளி இருக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப எப்படி அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வச்சிருக்கிறான்? வழக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே அல்லாஹ் மூலமாகத்தான் இயக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு தேவையான எல்லாமே அல்லாஹ் தான் நமக்கு தர்றான், ரிஸ்க்கு அவன் தான் தர்றான், அது தெளிவா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா மனிதருடைய உழைப்புகள் இருக்கிறது, மனிதருடைய உழைப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல கேட்கும் போது அந்தும் தஸ்ரஅவுலஹு அம் நஹ்னு ஸாரிஉன் என்பதா கேட்கிறான். இந்த விவசாயம் பண்றீங்க இல்லையா, உற்பத்தி செய்கிறீர்களே நீங்கள், பயிர்களை உற்பத்தி செய்கிறீர்கள் நீங்கள், அதை நீங்க செய்யறீங்களோ அதை நாம செய்யறோம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யார் செய்யறா? அல்லாஹ் மனசுல பார்த்து என்ன கேட்கறான், நீங்க செய்யறீங்களா அல்லது நாம செய்யறோம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். யார் செய்யறா? யார் செய்யறா? அது அல்லாஹ் செய்யறா. யார வச்சு செய்யறா? அல்லாஹ் நம்மளை வச்சு செய்யறா. ஆதாரம் எங்கிருந்து வருகிறது? அந்த பயிர்களை, விவசாய பொருட்களை அதை உற்பத்தி செய்வதற்கான ஆதாரம், நீர் ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது வானத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ் தான் அதை தர்றான், அது வேற யாருடைய கையிலும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் எப்படி பேசுறான் அப்படின்னு சொன்னா, நீ வந்து விவசாயம் பண்ணி நான் பண்றேன் அப்படிங்கிற அல்லாஹ் கேட்கறேன். நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கேள்வியை எழுப்புகின்றான். ஆனா அல்லாஹா வந்து வந்து பூமியை கிளறான், பூமியை உழுவுறது அல்லாஹா, அது நீர் பாய்ச்சறது அல்லாஹா, அதை களை பிடுங்கிறது அல்லாஹா, நாத்து நடுறது அல்லாஹா, அல்லது அதை விவசாயம் அறுவடை பண்றது அல்லாஹா? கிடையாது. நீராதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக வானத்திலிருந்து தருகிறான், அது பூமி சேமித்து வைத்துக் கொள்கிறது. பிறகு நாம எல்லாம் சேர்ந்து நினைக்கிறோம், உழைக்கிறோம், அதை நாம நினைச்சோம் அறுவடை செய்யறோம். ஆனா அல்லாஹ் எப்படி கேட்கறான்னு சொன்னா, நீங்க ரெடி பண்றீங்களா நான் ரெடி பண்றேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். ஆக இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த செய்வதற்குரிய காரண காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜீவா ஏற்படுத்தி வச்சிருப்பான். ஏற்படுத்தி வச்சுட்டு என்ன கேட்பான் இதை நான் தான் செய்யறேன் அப்படிமா? அல்லாஹ் வந்து நாம செய்தாலும் அது வந்து காரண காரியங்கள், காரண காரியங்கள். இப்ப வந்து நாம வந்து பூமிய கிளறி உழுது அதுக்கு நீர் பாய்ச்சி எல்லாத்தையும் செய்தாலும் கூட அதெல்லாம் காரண காரியங்கள். ஆனா அதுல பரக்கத்தை ஏற்படுத்துற யாரு? அல்லாஹ். அந்த மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல, அதாவது குர்ஆனை நாமே அருளினோம், நாமே பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அப்படின்னா பாதுகாக்கிறதுக்குன்னு சில காரண காரியங்களை வச்சிருக்கிறான். விவசாய பொருட்களை வந்து அதுல பரக்கத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு சில காரண காரியங்களை அல்லாஹ் வச்சிருக்கிற மாதிரி, குர்ஆனை பாதுகாப்பதற்கென்று வெளிப்படையாக சில காரண காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது என்ன காரண காரியங்கள் அப்படிங்கிறது குர்ஆன்லேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் குர்ஆன் இறங்கிய காலம் தொட்டு இது நாள் வரையிலும் பாதுகாப்பாக இருந்து வருகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லாமல், சிதைவு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது தற்செயலான நிகழ்வு அல்ல, அது திட்டமிட்ட ஏற்பாடு. அது அதை பாதுகாப்பதற்குரிய இல்லாதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். அதற்கான காரண காரியங்களை செய்து வச்சிருக்கிறான். அது என்ன காரண காரியங்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது, குர்ஆன் எப்படி முதல்ல இறங்கிச்சு அப்படிங்கறத அவனுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் வந்து குர்ஆனை பொறுத்தவரை அது இறுதி வேதம். அந்த வேதத்தோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல இன்னொரு வேதம் வரப்போறது கிடையாது. அதோடு முற்று பெற்று விட்டது. அப்ப அது கடைசிக்கு பாதுகாக்கப்பட்டு தீர வேண்டும். அதுக்குள்ள ஒரு ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அருளப்பட்டது. அது மொத்தமாக நிச்சயப்படல, அருளப்படவில்லை. 23 ஆண்டு காலமாக சிறுக சிறுக கொஞ்சமாகத்தான் அருளப்பட்டிருக்கு. அதனாலதான் ஒரே அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த வசனங்கள்ல வந்து முன்பின் தொடர் இருக்காது. அது வந்து முன்னால ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கும், அப்புறமா திடீர்னு அடுத்தது வேற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கும், அதை பிறகு இன்னொரு விஷயம் பேசப்பட்டிருக்கும். குர்ஆனுடைய அமைப்பை பொறுத்தவரை, குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையில, குர்ஆனுடைய முந்தைய வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்பு கண்டிப்பா இருந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது குர்ஆனுடைய அத்தியாயங்களா இருந்தாலும் சரிதான், வசனங்களா இருந்தாலும் சரிதான், முந்தைய அத்தியாயத்திற்கும் அடுத்த அத்தியாயத்திற்கும் தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆமா, முந்தைய வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு செய்யும், அது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காது. ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கும், அப்புறமாட்ட அது மாறி வேற ஒரு ட்ராக்ல அது போகும். அது இந்த இந்த அறிவு, இந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு வித்தியாசமா தெரியும். ஏன் அப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அதுல நமக்கு தெரியுது அது வந்து காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப சிறுக சிறுக அருளப்பட்ட காரணத்தினால்தான் அந்த அமைப்புல அது இருக்குது. ஒட்டு மொத்தமா கதை சொல்ற மாதிரி இருந்தா நிச்சயம் முன்பின் தொடர்ச்சியோட இருந்திருக்கும். இதை சில பேர் நினைச்சுவாங்கன்னா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நினைச்சுவாங்க, முந்தைய வசனத்துக்கு முந்தைய வசனத்துக்கு தொடர்பு இருக்கு பாருங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. அதுக்குன்னு நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி முந்தைய அத்தியாயத்திற்கு அடுத்த அத்தியாயத்திற்கும் தொடர்பு இருக்கு பாருங்க அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு முயற்சியாகத்தான் நம்ம பாக்குறாரு. ஏன்னா அப்படி நாம கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு சம்பந்தத்தை தொடர்பை ஏற்படுத்தி பாக்குற அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப 23 வருஷ காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுக சிறுக அந்த வசனங்களை அருளியிருக்கிறான். ஏன் அவ்வாறு அருளினான் அப்படிங்கறத பத்தி அந்த கேள்விக்கு குர்ஆன்லயே பதில் இருக்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னா, கால் அல்லதீன கஃபரு லௌலா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா. அந்த குஃபார்கள் கேட்டார்கள், இந்த குர்ஆன் ஏன் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அருளப்படவில்லை அப்படின்னு கேட்டார். ஏன் சிறுக சிறுக அருளப்படுது, ஏன் மொத்தமா அருளப்படலை அப்படின்னு கேட்டாங்க. அதாவது 2 வசனம், அப்புறமாட்ட 5 வசனம், ஒரு 10 வசனம், ஒரு சூரா, அடுத்த சூரா, 2 சூரா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்குது. மேக்சிமம் வந்து அதிகப்படியாகவும் குர்ஆனுடைய வசனங்கள் வந்து எப்படி இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, எத்தனை வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது அதிகப்படியாக? 5 வசனங்கள். எத்தனை வசனங்கள்? 5 வசனங்கள். எல்லா வசனங்களும் அப்படி இல்லை, எல்லா வசனங்களும் அப்படி இல்லை, பெரும்பாலும் குர்ஆனுடைய வசனங்கள் 5 வசனங்களாக அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் வந்து அருளப்பட தொடங்கிய காலத்தில் முதல்ல எத்தனை வசனங்கள் அருளப்பட்டன? முதல்ல எத்தனை? 5 வசனங்கள் அருளப்பட்டது. இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் இல்லையா, அந்த வசனத்தை பொறுத்த அந்த சூராவில் இருக்கக்கூடிய வசனங்கள்ல முதல்ல ஆரம்ப 5 வசனங்கள் தான் முதல்ல அருளப்பட்ட வசனங்கள். இந்த மாதிரி பெரும்பாலும் 5 வசனங்களாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. ஆனா குஃபார் நினைச்சுவாங்க, அவங்க வந்து தேவையில்லாத விமர்சனங்களா செய்துட்டு இருந்தாங்க, தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகள் எதுக்கு அப்படின்னு இப்ப சில பேர் கேட்கறாங்க, சில கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, எதையாவது கேட்கற அப்படிங்கிறத கேட்கறது. அதாவது அதற்கான தெளிவை பெற வேண்டும், விடையை பெற வேண்டும், அதன் மூலமாக மனசில் இருக்கக்கூடிய சந்தேகம் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்கக்கூடிய கேள்விகள். அது அந்த கேள்வி எதற்காக சொன்னால், எதையாவது கேட்க வேண்டும், குழப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில கேள்வி கேட்கறது. அது மாதிரி சில குழப்பவாதிகள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி இவங்களுக்கு தான் சில கேள்விகளை கேட்டாங்க. அதுல ஒரு கேள்விதான், கஃபரு லவ்லா நுஸ்ஸில அலைஹி அல்குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா. 25வது அத்தியாயம் 32வது வசனம். இந்த குர்ஆன் ஏன் இந்த இறைத்துவர் மீது ஒட்டுமொத்தமாக அருளப்படவில்லை, அதற்கான காரணம் என்ன, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அருளப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான், கதாலிக்க லினுஸ்பித்த பிஹி ஃபுஆதக வரத்தல்லாஹு தர்தீலா. இதுவும் அதே அத்தியாயத்தில் 25வது அத்தியாயம் 32வது வசனத்தில் தான் அதனுடைய தொடர்ச்சியாக பதில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி அதற்கு இன்னொரு பதிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிற அது வேறு வசனத்தில் வருகிறது. 17வது அத்தியாயம் 106வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்கிறான், அதுக்கு இன்னொரு பதிலை சொல்லி காமிக்கிறான். இப்ப நாம முதல்ல ஓதி காமிச்ச அந்த வசனத்தில் என்ன பதில் சொல்லப்படுகிறது சொன்னால், 25வது அத்தியாயம் 32வது வசனத்தில் கதாலிக்க சொன்னால், உம்முடைய இதயத்தில் அந்த வசனத்தை ஆழமாக அந்த குர்ஆனை பதிய செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அருளக்கூடிய அந்த வசனங்களை, அந்த குர்ஆனுடைய வசனங்களை உம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அருளுகிறோம். வரத்தல்லாகு தர்த்தீலா, அதை நம்ம சிறுக சிறுக நினைச்சிடும் ஓதி காமிக்கிறோம், முறையாக சிறுக சிறுக நம்ம வந்து ஓதி காமிக்கிறோம். மொத்தமாக இல்லாம ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அருளப்படுகிறது என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது என்ன சொல்றா, முதல் காரணம் என்னது, இதயத்துல வந்து பதிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ வந்து நாம வந்து சில குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து நம்ம மெமரியில கொண்டு வர நினைக்கிறோம், நம்ம மண்டையில ஏற்ற நினைக்கிறோம். அப்ப என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா தானே படமாக்குவோம். முதல்ல ஒரு அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றது மாதிரி முதல்ல வந்து ஒரு டூ லைனு, அப்புறமாட்டு ஒரு த்ரீ லைன், ஒரு லைனை கூட்டிக்கிடுவோம், அப்புறம் ஒரு லைனை கூட்டிக்கிடுவோம். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பாடமாக்கும், அப்படித்தான் பாடமாக்கணும், அதுதான் முறை. அப்பதான் மனசுல அது ஆழமா நினைச்சியும் பதியும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுல வந்து பதிவு செய்வதற்குரிய வழிமுறை அதுதான். ரெண்டு வசனத்தை முதல்ல பாடமாக்குவோம், அப்புறமாட்டு ஒரு லைனை கூட்டுவோம், அப்புறமாட்டு இன்னொரு லைனை கூட்டுவோம், இப்படித்தான் நம்ம பாடமாக்குவோம். இந்த மாதிரி ஏன் சிறுக சிறுக அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஐந்தைந்து வசனங்களாக ஏன் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மனசில் அது ஆழமாக பதிய செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி அருளதான் சொல்லி காமிக்கிறான். அப்ப இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், குர்ஆன் வந்து மொத்தமாக அருளப்படவில்லை, சிறுக சிறுகத்தான் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத உணர்த்தி காமிக்கிறது. இன்னொரு வசனத்துல பதினேழாம் அத்தியாயத்துல ஒரு வசனம் வைக்கம்சனா இல்லையா, அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, குர்ஆனு குர்ஆனை சிறுக சிறுக நாம் அருளி இருக்கிறோம், இது வந்து மக்களுக்கு நீங்க வந்து நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா ஓதி காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக. முதல்ல ரசூலுடைய மனசுல வந்து நல்லா பதியணும் அப்படிங்கறதுக்காக நல்லா சொல்லலாம். இதுல எந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது, அப்பதான் மக்களுக்கு ஓதி காமிக்கிறதுக்கு வசதியா இருக்கு அப்படிங்கறதுனால. இப்ப மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம செய்தியை சொன்னாலும் எவ்வளவுதான் ரொம்ப அற்புதமான முறையில பிரசன்டேஷன் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த எல்லா செய்தி மனசுல நிக்குமா, நிக்காது. இப்ப நீங்க வந்து ரெண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒன்றரை மணி நேரம் பல விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இங்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நம்ம நினைச்சோம் திரும்ப திரும்ப நினைவிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் ஷார்ப்பா கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாலும் சொல்ல முடியுமா அப்படின்னா நிஜ சொல்ல முடியாது. அப்ப சிறுக சிறுக அதனாலதான் குத்துபாக்களை வந்து நீட்டக்கூடாது, சுருக்கமா சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குத்துபாக்கள் ஜும்மா குத்துபாக்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜும்மா குத்துபா வந்து சுருக்கமா இருக்குன்னு தொழுகதான் நீளமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாம நேரம் உள்டாவா மாத்திட்டாங்க, அதாவது தொழுக வந்து சிரிச்சுட்டோம், குத்துபா நினைச்சுட்டோம், நீட்டிட்டோம். எதுல வந்து நீண்ட நேரத்துல ஈடுபட்டு அதை செய்யணுமோ அதை வந்து ஷார்ட் டைம் ஆக்கிட்டோம், எதுல நேரத்தை குறைக்கணுமோ நினைச்சிட்டு கூட்டிட்டோம். ஏன்னா மக்களும் அதை தான் விரும்புறாங்க. அது இல்லாம இந்த காலத்தினுடைய தேவையா இருக்கிற சில விஷயங்களை விரிச்சு விவரமா சொல்ல வேண்டியிருக்குது. ரசூல காலத்துல நறுக்குன்னு சொல்லிட்டு போனா விஷயம் விளங்காது, பத்தத்தோட சொல்லி பதினாறு கேட்டாலும் என்ன சொல்லி கேக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, சில விஷயங்களை விரிச்சு விவரமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால இந்த டைமை எடுக்கிறது அப்படிங்கறது தவிர்க்க முடியாம ஆயிருது. ஆக மொத்தத்துல வந்து சிறுக சிறுக கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு சொன்னாதான் அது விளங்கும், மனசுல ஏறும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நாம் இந்த குர்ஆன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அணிஞ்சிருக்கிறோம், அருளி இருக்கிறோம் அப்படின்னு இதுல இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு நினைக்கிற சொல்லி காமிக்கிறோம். அப்போ இந்த வசனத்துல வந்து நமக்கு மொத்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரையில் அது மொத்தமாக அருளப்படவில்லை, சிறுக சிறுகத்தால் அருளப்பட்டிருக்கிறது மக்களுடைய வசதிக்காக, கொஞ்சம் கொஞ்சமா ஓதி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்பதான் அவங்க மனசுல பதியும், விஷயங்கள் அவங்களுக்கு விளங்கும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் அப்படிங்கறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதுல இன்னும் பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதை இன்ஷாஅல்லாஹ் மனிஷா அடுத்தடுத்த அமர்வுல தெரிஞ்சுக்கிடுவோம். நீங்க வந்து நேரத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஏன்னா அதனால உங்களுக்கு மேற்கொண்டு இன்ஷா அந்த நாளையில காலையில ஃப்ரெஷ் ஆகி திரும்ப வேலைக்கு போக வேண்டியிருக்குது. அதனால உங்களுடைய நிறைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. இன்ஷா அந்த இதனுடைய இது ஒரு வகுப்பு தான், இது ஒரு கிளாஸ் தான், இது இதனுடைய ஒரு முதல் ரெண்டு லெசன் நான் முடிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து வகையை பற்றியது, அந்த வகையை வந்து இறை துருக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு லெசன் நடத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது லெசன் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, குரானை வந்து எப்படி அருளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுல இன்னும் ஒரு சில செய்திகள் பாக்கி இருக்கிறது, அந்த செய்திகளை இன்ஷால்லா அடுத்த அமர்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இல்ல. இன்ஷால்லா நீங்க நாளைக்கு வேலைக்கு போகணும் இருக்குது, அதனால உங்களுக்கு சோறு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால இப்போ இந்த நிகழ்ச்சி நாம நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.